Honorable Shanmugam Kugadasan, you have 10 minutes.
மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, நான் என்னுடைய நிதி திட்டமிடல் அமைச்சை பற்றி பேசுவதற்கு முன்பு திருகோணமலையில் ஏற்பட்டிருக்கின்ற நிலவரம் தொடர்பாக ஓரிரு மணித்துளிகள் பேசிவிட்டு அதை பேசலாம் என்று நம்புகின்றேன். அண்மையில் ஏற்பட்ட டித்வா புயல், அதன் விளைவான வெள்ளப்பெருக்கு ஆகியவற்றால் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள 11 பிரதேசியலாளர் பிரிவுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. அண்ணளவாக 23,000 குடும்பங்களைச் சேர்ந்த 75,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 18,000 குடும்பங்களைச் சேர்ந்த 60,000 பேர் இடைத்தங்கள் முகாம்களுக்கு செல்லாது நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளிலும் பாதுகாப்பான இடங்களிலும் தங்கியுள்ளார்கள். 6,615 குடும்பங்களைச் சேர்ந்த 11,260 பேர் 75 இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ளார்கள். 620 வீடுகள் பகுதியாக அல்லது முழுமையாக சேதமடைந்துள்ளன. 23,000 வீடுகளுக்குள் நீர் புகுந்து அந்த வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் பாவனைக்குவாத நிலையை அடைந்துள்ளன. அண்ணளவாக 100,000 ஏக்கரில் மேற்கொள்ளப்பட்ட நெற்செகை முழுமையாக அழிந்து போயுள்ளது. சில ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. இந்த சூழலில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாண மக்களுக்கு உடனடியாக நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்த இந்திய அரசுக்கு எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல இலங்கை அரசானது பேரிடருக்கான நிதி நிவாரணத்துக்கான நிதியை ஒதுக்கியமைக்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொள்ளுகின்றேன். எனினும் இந்த உதவி மக்களை சென்றடைவதில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிராம அலுவலர் பற்றாக்குறை காரணமாக ஒரு கிராம அலுவலர் ஒன்றுக்கு மேற்பட்ட கிராம அலுவலர் பிரிவுகளுக்கு பொறுப்பாக உள்ளார். அவரால் இந்த பேரிடர் காலத்தில் 2 பிரிவுகளில் உள்ள மக்களுக்கு வினைத்திறனான சேவையை வழங்க முடியாது உள்ளது. இந்த கிராம அலுவலர் பற்றாக்குறை தீர்க்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பேரிடர் காரணமாக மூதூர், குச்சவழி, வேர்கள், கிணியா, சேர்வில் ஆகிய 5 பிரதேச செயலாளர் பிரிவுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இப்பகுதியில் வலிமையாக பணி செய்கின்ற கிராம அலுவலர், பொருளாதார அபிவிருத்தி அலுவலர், அனைத்து முகத்துவ அலுவலர் முதலியவர்களால் தரவுகளை திரட்டுதல், சேதங்களை மதிப்பிடுதல், நிவாரணங்களை வழங்குதல் முதலிய பணிகளை குறுங்காலத்தில் வினைத்திறனோடு செய்ய முடியாதுள்ளது. எனவே புற திணைக்களங்களில் உள்ள அரசு அதிகாரிகளை தற்காலிகமாக இவர்களோடு இணைத்து பணியாற்ற அனுப்பி சிக்கலை தீர்க்க விரைவாக ஆவணம் செய்ய வேண்டும் என்று அரசு கேட்டுக் கொள்கின்றேன். பேரிடர் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இப்பொழுது வடிய தொடங்கியுள்ளது. வெள்ளம் வடிந்த பின்னர் தொற்று நோய்கள் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இதனை வருமுன் காக்க சுகாதார அமைச்சு ஆவணம் செய்ய வேண்டும். சுகாதார அமைச்சான தனது ஊழியர்களை அவசரகால நிலையை அடிப்படையில் பணியாற்ற அணியம் அமைத்திருக்க வேண்டும் என்று கூறி இந்த மக்களுடைய இடரை துடைக்க அயராது பாடுபடுகின்ற அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு எனது சொற்பொழிவுக்கு செல்லலாம் நினைக்கின்றேன். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சானது அரசு நிறுவனங்களுக்கு நிதியை மதிப்பிடுதல், முன்னுரிமை அளித்தல், விடுவித்தல், கருவூல உத்தரவாதங்களை வழங்குதல், அரசின் கடன்கள் மற்றும் கடன்களை திருப்பிச் செலுத்தல் தொடர்பான நுட்பமான கணக்கிடுதல் முதலிய முதன்மையான பொறுப்புகள் மூலம் நாட்டின் சீரான பொருளாதார செயற்பாட்டை உறுதி செய்கின்றது. இந்த அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள 2026 ஆண்டுக்கான பாதுகாட்டில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு மீண்டும் செலவுக்காக 344 பில்லியன் ரூபாவும், மூலதன செலவுக்காக 291 பில்லியன் ரூபாவுமாக மொத்தம் 635 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது மொத்த பாதுகாட்டில் 14.3% கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது இது 0.9% வீழ்ச்சியை காட்டுகிறது. இதனை பணவீக்க நிலைமைக்கு சீராக்கும் பொழுது இதன் வீழ்ச்சி மேலும் அதிகமாகும். இந்த குறைப்பானது ஒட்டு மொத்தத்தில் அரசு பேரின பொருளாதாரத்தை உறுதிப்பாட்டை ஏற்படுத்தும் நோக்கோடு செலவு குறைப்பையும் அதிகாரித்த முதலீட்டு அபிவிருத்தி இலக்கையும் அடிப்படையாக கொண்டு நிறைவேறிக் கொள்கையும் கொண்டிருப்பதை காட்டுகின்றது. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இந்த அமைச்சானது பொருளாதார உறுதிப்படுத்தல் மற்றும் சமூக நலன்களை இலக்காக கொண்டுள்ளது. சமூக பாதுகாப்பு மற்றும் நலம்புரி அஸ்வே சுகம திட்டத்தின் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு நிதி உதவி திட்டத்தை மேலும் வலுப்படுத்தவும் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்க ஒன்றாகும். எனினும் வடக்கு கிழக்கு பிரதேசங்களை பொறுத்தவரையில் 90,000 பெண்கள் குடும்பங்கள் உள்ளன. இவர்களுக்கு உள்வாங்குவதற்கான சிறப்பு வேலை திட்டங்கள் இப்பாதத்தில் உள்ளடக்கப்படாமை ஒரு பெரும் குறைபாடாகும். அரச கடன் பெறுதல் வரையறையை குறைப்பதற்கான முன்மொழிவானது அரசாங்கத்தின் நிதி ஒழுக்கத்தை குறிக்கின்றது. இது பன்னாட்டு கடன்கள் வழங்குநர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். சுயதொழில் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கு கடன் மற்றும் நிதி வழங்குவதற்கான குறிப்பிடத்தக்க ஒதுக்கீடுகள் உள்ளன. இது உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும். மேலும் எண்ணிய பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கான புதிய நிதியங்களை நிறுவுதல் மற்றும் மெய்நிகர் சிறப்பு பொருளாதார வலயங்களை உருவாக்குதல் முதலிய திட்டங்கள் நாட்டை நவீனமயமாக்குவதற்கும் வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதற்கும் உதவலாம். உள்நாட்டு நிறவரி திணைக்களத்தை ஒரே வளாகத்துள் கொண்டுவர 2,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்தது வரி சேகரிப்பு செயல்முறையை எளிதாக்கி நிர்வாகத்திறனை மேம்படுத்தும். புதிய மற்றும் திருத்தப்பட்ட வரி விதிப்பு முறைகள் மூலம் அரசின் வருவாய் அதிகரிப்பதற்கான கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது நாட்டின் நிதிநிலை உறுதித்தன்மைக்கு இன்றியமையாததாகும். விமர்சனங்கள்: போரினால் பாதிக்கப்பட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு முதன்மையான உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் பொருளாதார மூச்சு திட்டங்களுக்கு நேரடியான பெயர் குறித்த ஒதுக்கீடுகள் ஒரு குறைபாடாகவே உள்ளன. அது பொதுத்திட்டங்களுக்குள் அடக்கப்பட்டுள்ளன. இந்த மாகாணங்களுக்கான சிறப்பு தேவைகளான மூழ்குடியேற்ற செயற்பாடுகளை விரைவுபடுத்துதல், தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல், கைத்தொழில் மயமாக்கல் ஆகியவற்றுக்கான போதுமான அளவு திட்டங்கள் உள்வாங்கப்படாமல் அப்பகுதி மக்களால் பாரிய ஏமாற்றமாகவே காணப்படுகின்றது. அரசின் வருவாயை அதிகரிக்க புதிய வரிகள் மற்றும் வரி திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இது பொதுமக்கள் மற்றும் தனியார் துறையினர் மீது அதிக வரிச்சுமையை சுமத்தலாம். குறிப்பாக வருமான வரி மற்றும் பெறுமதி செயல் வரி உயர்வுகள் நுகர்வு மற்றும் சேமிப்பை பாதிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள சூழலில் பாதுகாட்டில் கொடுக்கப்பட்ட நிவாரணங்கள் போதுமானதாக இல்லை என்பதும் வரிச்சுமையால் அந்த நிவாரணங்கள் பலன் குறைந்துவிடும் என்பதும் பொதுவான விமர்சனமாக காணப்படுகின்றது. பாதுகாட்டில் உள்ள பல்வேறு திட்டங்கள் மற்றும் ஒதுக்கீடுகளை வினைத்திருடனும் ஊழல் இல்லாமலும் உரிய காலத்தில் நடைமுறைப்படுத்துவது இலங்கைக்கு ஒரு பெரிய அறிவுகோலாக உள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பாதுகாப்பு அமைச்சுகளுக்கு மிக அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது சமூக நலம்புரி திட்டங்களுக்கு அல்லது ஏனைய இன்றியமையான துறைகளுக்கான நிதியில் சமமற்ற நிலையை உருவாக்கலாம். அரசின் பாதுகாட்டு இலக்குகள் இருந்த பொழுதிலும் இந்த பாதுகாட்டால் ஏற்படும் நிதி பற்றாக்குறை இன்னும் அதிகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் எதிர்காலத்தில் அரசாங்கம் உள்நாட்டு கடன்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அரசுரை கட்டுப்பாடை பேணும் அதே வேளையில் புதிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தனியார் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் தொழில் வாய்ப்புகளை பெருக்குவதற்கும் சரியான சலுகைகள் அல்லது புதுமையான தூண்டல்கள் இந்த பாதுகாட்டில் உரையின் போது போதுமாக தெளிவின்மை பெரும் பலவீனமாக காணப்படுகிறது. பரிந்துரைகள்: பொதுமக்களின் இன்றியமையான தேவைகளுக்கான பொருட்களின் மீது விதிக்கப்படும் மதிப்பு கூட்டு வரியை பகுதிகளில் குறைப்பது அல்லது கட்டுப்படுத்துவது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும். இது நுகர்வோர் மீதான உடனடி சுமையை குறைக்கும். புதிய வரிகளை சேர்ப்பதை விட இப்போதுள்ள வரி முறைகளில் உள்ள கசிவுகளை அடைப்பதற்கும் வரி நிர்வாகத்தின் வினைத்திறன்களை அதிகரிப்பதற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். வரி நிர்வாகத்தில் எண்ணிய மயமாக்கல் மூலம் வரி ஏய்ப்பை தடுக்க முடியும். புதிய ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற சேவைகள் துறைகளுக்கான வரிச்சலுகைகள் இலக்கிட்டு வழங்குவது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும் வேலைவாய்ப்பை உருவாக்கவும் உதவும். அவசியமற்ற பொதுச் செலவுகளை மேலும் குறைப்பதற்கான கடுமையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். உயர்மட்ட அமைச்சுகளுக்கு அதிக நிதி ஒதுக்குவதை தவிர்த்து நிதி பற்றாக்குறையை செலவு கட்டுப்பாட்டை பேணுவது அவசியமாவதோடு உள்நாட்டு கடன் சுமையை குறைப்பதற்கும் இதன் மூலம் சாத்தியமாகலாம். பாதுகாட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்கான காலக்கெடு சார்ந்த வெளிப்படையான கண்காணிப்பு பொறுமுறையை நிறுவ வேண்டும். இத்திட்ட செலவு அதிகரிப்பையும் ஊழலை தடுக்கவும் உதவும். பொதுச் சேவைகளை விரைவாக எண்ணியமயமாக்குவதன் மூலம் அரசின் செயற்பாட்டு செலவுகளை கணிசமாக குறைப்பதோடு சேவைகளின் வினைத்திறனையும் அதிகரிக்கலாம். நாட்டின் வெளிநாட்டு நாணய மாற்று வருவாயை அதிகரிப்பதற்கு புதிய சந்தைகளோடு சார்ந்த வர்த்தக ஒப்பந்தங்களை உருவாக்குதலும் ஏற்றுமதியாளர்களுக்கான சலுகை வட்டி வீதத்தோடு கூடிய கடன்களை வழங்குவதும் நன்மை பயக்கும். அரசானது புலம்பெயர் சமூகத்தின் முதலீட்டு ஆதரவை பெறுவதற்கு அந்த முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். இத்தகைய வெளிநாட்டு நேரடி முதலீடானது எதிர்காலத்தில் பொருளாதார உறுதிப்பாட்டுக்கும் நாட்டின் பொது படுகடனை அடைப்பதற்கும் மீள செலுத்துவதற்கும் உறுதி செய்வதற்கும் வழிவகுக்கும். இந்தியா போன்ற மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்ற அரசுகள் நிறுவன துறைகளுக்கு பெரிதான முதலீடுகளை செய்கின்றன. இதனால் இந்திய அமைச்சு பொது நிதி ஒழுங்கை கட்டமைத்து வருவாயை வலுப்படுத்தலையும் முன்னெடுக்க வேண்டும். சில தென்னாசிய நாடுகள் குறிப்பாக நேபாளமானது போதுமான தொழில்நுட்ப உதவியுடன் மூலதன செலவை அதிகரித்து தனியார் முதலீட்டை ஈர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்துள்ளது. இலங்கையின் மூலதன செலவானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 4% இலக்கு பற்றி பேசப்பட்டாலும் மூலதன செலவின் நடைமுறை செயல்பாடு மற்றும் திட்ட தயாரிப்புகளின் திறன் பற்றிய கவலைகள் உள்ளன. பாதுகாட்டில் மீண்டலின் செலவுக்கான ஒதுக்கீடு அதிகமாக காணப்படுவதால் நிதியமைச்சின் புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கான முன்னுரிமை வழங்குவதில் சிரமம் காணப்படுகின்றது. நிதியமைச்சு பாதுகாட்டு ஒதுக்கீடுகள் நாட்டின் பொருளாதார கொள்கைகளை நேரடியாக பிரதிபலிக்கின்றன. இலங்கையின் 2026 ஆண்டுக்கான பாதுகாட்டு கொள்கை வருவாய் மையப்படுத்தல் நிதி ஒழுங்கு மற்றும் பொது முதலீட்டை முன்னுரிமைப்படுத்துகின்றன.
எனினும்
இறுதியாக இந்த முன்மொழிவுகளை செயற்படுத்துவதில் துணிச்சலான நடவடிக்கைகள் எடுக்குமாறு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் கேட்டுக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.